கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன். வகுப்பு ஒன்று
உயிர்நோக்கு, பாடம் இரண்டு, வகுப்பு முதல் வகுப்பு திருவருட்பயன் புத்தகத்தை ஐயாவின் வாயிலாக கற்பதற்கு இந்த வகுப்பிற்குள் நுழைவோம். ஒருமுறை குருவர்களையும் இறையர்களையும் வணங்கி வகுப்பிற்குள் செல்வோம்.
நாம் அல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றிக் கொள்வோம். நம்முடைய ஞான குருவாகிய மெய்கண்ட தேவருடைய திருவடிகளை உள்ளத்திலும் உத்தியிலும் சூட்டி மகிழ்ச்சி அடைகின்றேன். இதுவரை காலமும் உண்மை விளக்கம் என்ற நூலினூடாக நமக்கு தத்துவ ஞானத்தை புகட்டிய மனவாசகம் கடந்த தேவருடைய திருவடிகளை நிவர்த்தி பணிகின்றேன். இன்று திருவருட்பயன் என்கின்ற நூலை படிப்பதற்கு திரையருள் கூடியிருக்கிறது. இந்நூலை இயற்றியவர் மாபதி சிவாச்சாரியார். சித்தாந்த நூலாசிரியர்களுக்குள்ளே அதிகம் நூல் செய்தவர் என்ற பெருமை அவருக்குரியது. எட்டு நூல்களை அவர் செய்திருக்கிறார். சித்தாந்த அட்டகம் என்று அந்த எட்டு நூல்களுக்கு பெயர் சொல்லப்படுகிறது. அதிலே மிக எளிமையானதாக சித்தாந்தம் படிக்க புட்படுபவர்கள் பெரும்பாலும் இரண்டாவதாக கற்கிற நூலாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நூலாகிய இந்த திருவருட்பயன் என்ற நூல் அமைந்திருக்கிறது. இந்த திருவருட்பயனுடைய பாடல்கள் பத்து திருக்குறளை போலவே பத்து அதிகாரங்களாக தரப்படுகின்றன. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பத்து பத்து குறள்கள். ஒரு காப்பு குரலாக விநாயகரை போற்றுகிற குரலாக ஒரு குரல் என்று இந்த நூலினுடைய அமைப்பு விளங்குகிறது. நாங்கள் நூலினுடைய முகவுரை முதலியவை இருந்தால் அதை படித்து நூலை பற்றி தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நூலுக்குள்ளே நுழைவோம்.
ஒரு நூல் பழமையானது என்பதை வைத்தே அது சிறந்ததாகத்தான் இருக்கும் என்று முடிவு செய்தல் கூடாது. அவ்வாறே இன்று தோன்றிய நூல்தானே என்று கருதி ஒன்றை குறைவாக மதிப்பிடுதலும் கூடாது. இத்திறனாய்வு கருத்தினை வெளியிட்டிருப்பவர் 600 ஆண்டுகளுக்கு முன்னே வாழ்ந்தவராகிய ஒரு சைவ பெரியார் என்று கூறினால் பலரும் வியப்படைதல் கூடும். ஆம், அவர்தான் உமாபதி சிவம்.
ஒரு நல்ல அறிமுகத்தோடு உரையாசிரியர் தொடங்குகிறார். நாங்கள் நினைக்கிறது உண்டு, இந்த மரபிலே ஊறியவர்கள், அதுவும் சமய மரபிலே ஊறியவர்கள் பழமையை பிடித்து கொண்டு தொங்குவதே அவர்களுக்கு வேலை, அதை விட்டு அசைய மாட்டார்கள் என்றெல்லாம் எங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. எங்களுக்கு என்ன, உலகத்துக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. இந்த அபிப்பிராயத்தை மாற்றுவதற்கு உமாபதி சிவாச்சாரியருடைய ஒரு பாடலை மேற்கோள் காட்டுவார்கள். இந்த பாடலை ஐயா அவர்கள் சொல்வார்கள் என்று நினைக்கிறேன். உண்மையவாம் எனும் எவையும் நன்றாகா, பின்பு தோன்றிய நூல் எனும் எவையும் தீதாகா என்று இந்த பாடல் தொடங்கும். பழமை என்பதற்காக எல்லாம் சிறந்ததென்று எடுக்க வேண்டும் என்று அவசியமில்லை. இவ்வளவு முற்போக்கான ஒரு சிந்தனையை ஒரு பழமைவாதி வெளியிடுகிறார் என்பதுதான் அங்கே முக்கியம். பழமை என்பதற்காக எல்லாம் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்பதில்லை. பாஞ்சாலி சபதத்திலே பாரதி பாடுகிற பொழுது பாஞ்சாலிக்கு துயிலுரிய வேண்டும் என்று முடிவெடுக்கிற பொழுது பீஷ்மர் என்று நினைக்கிறேன், இது நியாயமா என்று கேட்கிற பொழுது கணவன்மாருக்கு மனைவியை விற்கிற உரிமை இருக்கிறது என்றால் போல நம்முடைய மரபு சொல்கிறது என்பது போல பேசுவார். எனக்கு அந்த இடம் சரியாக நினைவில்லை. அந்த அந்த பேச்சை கேட்டு பாரதி கொதிப்பான். அந்த பாத்திரங்கள் எல்லாம் பாரதி கொதிப்பான். பழமையிலே சொல்லப்பட்ட மரபிலே இருக்கிறது என்பதற்காக மூடத்தனத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டுவிட்டு அதற்கு ஒரு காரணம் சொல்லுவான். முட்டாள்கள் உங்களுக்கு முன்பும் வாழ்ந்துதானே இருப்பார்கள் என்பான். அதாவது பழைய பழமை என்பதற்காக எல்லாம் திறந்தென்றால் பழமையிலே முட்டாளே இருந்தது இல்லையா? அவனும் ஆறும் ஒரு முட்டாள் ஏதாவது ஒன்று சொல்லி இருப்பான். ஆகவே பழமை என்பதற்காக எல்லாவற்றையும் ஏற்க முடியாது, முட்டாள்கள் உங்களுக்கு முன்பும் வாழ்ந்துதானே இருப்பார்கள் என்று பாரதி கொதித்து பேசுவார். அந்த செய்தியை ஒரு சமயத்திலே ஊறிய மரபிலே ஊறிய ஒரு பெருமகனார் வெளியிடுகிறார். உண்மையவாம் எனும் எவையும் நன்றாகா, பழசு என்பதற்காக எல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. பின்பு தோன்றிய நூல் எனும் எவையும் தீதாக, இப்பதான் வந்தது என்பதற்காக அந்த நூல் தீமையாக இருக்க வேண்டும், வலிமை குன்றியதாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த பாடல் முடியும். தமக்கென ஒன்று இல்லாதா ஆராய்ச்சி பண்ணி அந்த அந்தந்த நூல்கள் பழசோ புதிசோ எது சிறந்தது என்று தீர்மானம் பண்ண மாட்டாதவர்கள் யார் என்றால், தனக்கென சொந்த புத்தி இல்லாதவன். அதை முடிக்கிற பொழுது தமக்கென ஒன்று இல்லாதார் என்று முடிப்பார், உமாதசுவர் முடிப்பார். ஆகவே தமக்கென ஒன்று இல்லாதவர்களாக இல்லாமல் நம் புத்திக்கும் எல்லாவற்றையும் ஏற்று ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்பது அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது பற்றித்தான் இது ஐயா சொல்ல தொடங்குகிறார்.
இத்திறனாய்வு கருத்தினை வெளியிட்டிருப்பவர் 600 ஆண்டுகளுக்கு முன்னே வாழ்ந்தவராகிய ஒரு சைவ பெரியார் என்று கூறினால் பலரும் வியப்படைதல் கூடும். ஆம், அவர்தான் உமாபரி சிவம். மெய்கண்டாரோடு தொடங்கிய சைவ சித்தாந்த ஆச்சாரிய பரம்பரையில் 4ஆம் ஆசிரியராய் வந்தவர் அவர். மெய்கண்டார் செய்தருடைய சிவஞான போத நூலுக்கு சார்பாக
ஆசிரியர் முதல் ஆசிரியர் மெய்கண்ட தேவர், அடுத்தவர் மறைஞான சம்பந்தர், அடுத்தவர் உமாபரி சிவாச்சாரியர். இதிலே இரண்டு பேர் அந்தனர், இன்னந்தி சிவாச்சாரியாரும் உமாபதி சிவாச்சாரியாரும் அந்தனர்கள். மெய்கண்ட தேவரும் மறைஞான சம்பந்தரும் அந்தனர்கள் இல்லை என்று நினைக்கிறேன். ஆனால் ஞான மார்க்கத்திலே பூந்தவர்களாகிய இந்த 4 பேரும் தமக்கு மூத்தவர்களை குருவாக கொண்டு வணங்கி பணிந்திருக்கிறார்கள் என்பது அதிலே வருகிற ஒரு நற்சிறப்பான செய்தி. ஞான நிலைக்கு போனவனுக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை. நம்ம இந்து மதம்தான் மதங்களை வளர்க்கிறது அப்படி இப்படி எல்லாம் சொல்கிறார்கள். அப்படியாக இல்லை என்பதற்கு இவையெல்லாம் ஒரு சான்று. ஆகவே இந்த இவர் சிதம்பரத்திலே குருவாக இருந்தார். சிதம்பர அந்தனர்களுக்குள்ளே ஒருவர், பொதுவாகவே அந்தனர்கள் என்றால் மற்றவர்களை விட தம்மை உயர்வாக நினைப்பார்கள். இவர் தில்லைவாழ் அந்தனர்களுக்குள்ளே ஒருவராக இருந்தவர் என்று உமாபதி சிவாச்சாரியாருக்கு சிறப்பு கூறப்படுகிறது. அவரை அவருடைய போக்கை கண்டு, ஞான போக்கை கண்டு சிதம்பரத்திலே இருந்து தள்ளி வைத்தார்கள் என்று ஒரு செய்தி உண்டு. அதெல்லாம் வரும், படிப்போம். எனக்கு அங்கங்கு ஞாபகம் இருக்கிறதை சொல்லுகிறேன். அங்கே கொடியேற்ற திருவிழா செய்வதற்கு ஒரு முறை வைத்து செய்வார்களாம். உமாபதி சிவாச்சாரியார் கூறிய அந்த முறை வந்த பொழுது அவர் மற்றவர்களை பணி நடக்கிறார் என்ற காரணத்தை காட்டி கோயிலுக்குள்ளே அவரை விட முடியாது, கொடியேற்ற விட முடியாது என்று தடுத்தார்களாம். தடுத்த பிறகு வேற யாரையும் வைத்து கொடியேற்ற முற்பட்ட பொழுது கொடி ஏற மறுத்தது என்றும், அதற்கு பிறகு சிவனும் கனவிலே சொல்லி எல்லாருமாக உமாபதி சிவாச்சாரியிடம் மன்னிப்பு கோரி அவர் வந்து பழையபடி கொடிக்கவி என்கின்ற நூலை பாடிய பிறகுதான் கொடி ஏறியது என்றும் வரலாறு இருக்கிறது. உமாபதி சிவாச்சாரியார் பற்றி பல செய்திகள் சொல்வார்கள், அதிலே இந்த செய்தியும் ஒன்று. ஆகவே இந்த 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 அவர்களுடைய மனநிலை, ஜாதி மதம் கடந்த மனநிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி சொன்னேன்.
மெய்கண்டாரோடு தொடங்கிய சைவ சித்தாந்த ஆச்சாரிய பரம்பரையில் 4ஆம் ஆசிரியராக வந்தவர் அவர். மெய்கண்டார் செய்தருடைய சிவஞான போத நூலுக்கு சார்பாக சிவப்பிரகாசம் என்ற நூலை செய்தவர். அந்நூலில் தான் அவர் மேற்குறித்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். சிவப்பிரகாசமும் திருவருட்பயனும். உமாபதி சிவம் செறிவும் திட்ப நுட்பமும் அமைய தாம் செய்த சிவப்பிரகாச நூலை சைவ உலகம் விளங்கிக் கொள்ளுதற்கு துணையாகும்படி மற்றொரு சிறந்த நூலையும் ஆக்கி அளித்தார். அதுவே இந்த திருவருட்பயன் எனும் நூல்.
சிவப்பிரகாசம் என்று ஒரு நூலை செய்து அதற்கு அதை மேலும் விளக்கமாக இந்த திருவருட்பயனை செய்கிறார்.
சிவப்பிரகாசம் சிவாகமம் ஆகிய கடலை கடத்தற்கு உதவும் மரக்கலம் போன்றது. திருவருட்பயன் அம்மரக்கலத்தை செலுத்தும் மாலுமி போன்றது என்பர். மாலுமி இல்லாத மரக்கலம் திசை கெட்டு தடுமாறும். அதுபோல முன்னே திருவருட்பயனை பயிலாமல் அதன் உதவியின்றி சிவப்பிரகாசத்தை கற்க புகுந்தால் அக்கல்வி தெளிவை தராது, முழுமை பெறாது.
நீங்கள் அடுத்து படிக்க வேண்டிய நூலினுடைய இப்பொழுது சிபாரிசு செய்யப்பட்டு விட்டது. திருவருள் பயன்படுத்தி முடித்தால் சிவப்பிரகாசம் படிக்க வேண்டும். ஏன் தொடர்ந்து போக போகிறது, நம்ம ஆயில் இருக்கும் வரையும் படிக்க வேண்டியதுதான்.
சிவப்பிரகாசமும் திருவருள் பயனும் இணைந்து செல்பவை. பெயரிலும் அவை ஒற்றுமை உடையவை. சிவப்பிரகாசம் என்பது சிவனது ஒளி என பொருள்பட்டு திருவருளையே குறிப்பதாகும். திருவருட்பயன் பெயர் விளக்கம். திருவருட்பயன் என இந்நூலுக்கு பெயர் வைத்த காரணத்தை அறிவதற்கு நாம் சிவப்பிரகாச நூலை நோக்க வேண்டியுள்ளது. சிவப்பிரகாசம் இரண்டு பகுதிகளை உடையது. பின்பகுதியை ஏழு தலைப்புகளாக வகுத்து கொண்டு விளக்கி செல்லுகிறார் ஆசிரியர். அத்தலைப்புகளுள் இரண்டினை இங்கே குறிப்பிடுதல் வேண்டும். அவை பொங்கொழி ஞான வாய்மை, அதன் பயன் என்பவை பரம்பொருளின் குணமாகவும் பிழம்பாகவும் உள்ள அறிவொளியே திருவருள் என்பது. அதனையே பொங்கொழி ஞான வாய்மை என குறித்தார் ஆசிரியர். திருவருளால் உயிர்க்கு உண்டாகும் ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம் என்ற மூன்றையுமே அதன் பயன் என குறித்தார். சிவப்பிரகாசத்தில் உள்ள இவ்விரு தலைப்புகளையும் இணைத்தால்
இந்த மூன்று விஷயத்தையும் ஒரு தரம் படித்து போங்க. என்னது மூன்று விஷயம்?
திருவருளால் உயிர்க்கு உண்டாகும் ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம்.
மூன்று விஷயங்களை சொல்லுகிறார். முதலிலே ஆன்ம தரிசனம் நிகழும், பிறகு ஆன்ம சுத்தி நிகழும், பிறகு ஆன்ம லாபம் நிகழும் என்கிறார்.
சிவப்பிரகாசத்தில் உள்ள இவ்விரு தலைப்புகளையும் இணைத்தால் கிடைப்பது திருவருட்பயன் என்ற பெயர். அதனையே இந்நூலுக்கு பெயராக சூட்டினார் ஆசிரியர். சிவப்பிரகாசத்தில் ஞான வாய்மையும் அதன் பயனும் ஆகிய இரண்டையும் சுருக்கமாகவும் செறிவாகவும் கூறி சென்ற ஆசிரியர் திருவருட்பயனில் அவற்றிற்கென ஐந்து அதிகாரங்களை நூலில் சரிபாதியை பகிர்ந்தளித்து விரிவாக விளக்கியுள்ளார். அருளது நிலை, அருளுருநிலை, அறியும் நெறி, உயிர் விளக்கம், இன்புறு நிலை என்ற அந்த அதிகாரங்களில் திருவருளின் இயல்பையும் திருவருளால் உயிர் அடையும் பயனையும் படிப்படியாக இனிமையான முறையில் மாணவர்களுக்கு ஏற்ற முறையில் விளக்கி சென்றுள்ள பான்மை வியக்கத்தக்கதாய் உள்ளது.
மொத்தம் 10 அதிகாரம் நூல். அதில் 5 அதிகாரத்தை இதற்கு பயன்படுத்தினார். திருவருளினுடைய சிறப்பையும் அதனுடைய அது செய்கின்ற பயன்பாட்டையும் சொல்வதாக 5 அதிகாரத்திலும் 10 10 குரலாக 50 குரல் இருக்கிறது என்பதை சொல்வது.
சிவநெறி திருக்குறள். உமாபதி சிவம் திருக்குறளை அடியொற்றியே தமது திருவருட்பயனை அமைத்துக் கொண்டார். அதற்கு காரணம் அறநெறி, அருள் நெறி என்ற இருவகை நெறிகளுள் அறநெறியை உணர்த்துவதாகிய திருக்குறளுக்கு பின் அருள் நெறியை உணர்த்தும் திருக்குறளாய் அமையுமாறு இதனை செய்தல் வேண்டும் என்று அவர் கருதியமையே ஆகும். அக்கருத்து பற்றியே திருவருட்பயனை அகர உயிர் போல் என்று தொடங்கி திருக்குறளை நினைப்பிக்கின்றார்.
உள்ளே நுழைய பொழுது பார்ப்போம். எப்படி திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் என்று தன் முதற் குரலை தொடங்குகிறாரோ, உமாபதி சிவாச்சாரியாரும் இந்த திருவருட்பயனுடைய முதற் குரலிலே அகர உயிர்வோல் அறிவாகி எங்கும் நிகழில் இறை நிக்கு நிறைந்து என்ற குரலோடு தொடங்குகிறார். இந்த அகர உவமைதான் அங்கும் சொல்லப்படுகிறது, இங்கும் சொல்லப்படுகிறது. வள்ளுவருடைய நூலில் அவருக்கு இருந்த ஈடுபாட்டை இது விளக்குகிறது என்கிறார் உரையாசிரியர்.
நூல் முழுவதையும் குறள் வெண்பா யாப்பினாலே அமைத்துள்ளார். அதிகாரத்திற்கு 10 குறள்களாக 10 அதிகாரங்களை ஆக்கியுள்ளார். சிவநதி திருக்குறள் என்று சொல்லுமாறு இந்நூலை செய்துள்ளார்.
குறள் வடிவை பயன்படுத்துவது என்பதற்கு மிகுந்த ஆற்றலும் மிகுந்த தெளிவும் வேண்டும் என்பது கருத்து. ஏனென்றால் குறள் வடிவிலே வந்த நூல்கள் என்பவை தமிழிலே மிக குறைந்தவைதான். ஆரம்பத்திலே திருவள்ளுவர் குறள் வடிவை பயன்படுத்துகிற பொழுதே புலவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஒரு கதை சொல்லப்படுகிறது. சங்க புலவர் காலத்திலே 4 வரி இல்லாத இந்த கவிதை முறையை ஏற்றுக்கொள்ள, இது புது முறை, திருவள்ளுவர் செய்த ஒரு புது கவிதை வடிவு, ஆகவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சண்டை பிடித்ததாகவும், பிறகு ஔவையார் அவருக்காக வாதாடி அதை ஏற்க செய்ததாகவும் ஒரு கதை சொல்வார்கள். இதுல உண்மை போய் எந்த அளவு இருக்கிறதோ தெரியவில்லை, ஆனால் அப்படி ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால், செறிந்த அறிவிருந்தால்தான் குறள் செய்யலாம். வெண்பாவினுடைய ஒரு பாதி, அதற்குள்ளே இந்த விஷயங்களை சொல்ல வேண்டும். அதிலே சொல்லுகிறவருக்கு மதிநுட்பமும் தெளிவும் இருந்தால்தான் சொல்லலாம் என்ற நிலைய அமைப்பிலேதான் அந்த நூலிலே, அந்த குறள் அமைப்பிலே வந்த நூல்கள் மிக குறைவு. திருவள்ளுவருக்கு பிறகு அடுத்ததாக இந்த சிவாச்சாரியாருடைய இந்த குறள் முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
தெள்ளு சீர் புலமை வள்ளுவன் தனக்கோர் நற்றுணை உடைத்தன கற்றவர் கழிப்ப அருட்பயன் என்னா அதற்கொரு நாமம் தெருட்பட புனைந்து செந்தமிழ் யாப்பில் குறளடி வெள்ளை 100 இயம்பினன் என வரும் சிறப்பு பாயிர பகுதியில் தெய்வ புலமை திருவள்ளுவருக்கு ஒரு நல்ல துணை வாய்த்தது என்று அறிஞர் கழிப்புறும் வண்ணம் திருவருட்பயனை உமாபதி சிவம் இயற்றினார் என்று பாயிர ஆசிரியர் கூறியுள்ளமையும் இக்கருத்தை வலியுறுத்தும்.
இந்நூலுக்கு அதை யார் ஆசிரியர்களா? இல்லை,
பாயிரம் எழுதினவர் இவர் நிரம்பழகிய தேசிகர் தான் ஐயா. சிறப்பு பாயிரம் எழுதினது நிரம்பழகிய தேசிகர், அதை ரெஃபர் பண்றாரு அடுத்த பகுதியில் அவர்.
சரி சரி சரி, அந்த சிறப்பு பாயிரத்திலே, பாயிரம் என்பது முன்னுரை. நான் முன்பு உங்களுக்கு பல தரம் சொல்லி இருக்கிறேன், பழைய காலத்திலே தக்கவர்கள் அதை செய்வார்கள். அப்படி செய்த ஒருவர் திருவள்ளுவருக்கு தக்க துணையாக உமாவதி சிவாச்சாரியார் இந்த திருவருட்பயனை செய்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறதை எடுத்து காட்டுகிறார்.
சிறந்த நூல் குறள் வெண்பாவில் நூல் இயற்ற பலரும் முன் வருவதில்லை. அதற்கு தகுந்த காரணம் உண்டு. நினைத்த கருத்தை எல்லாம் குறள் வெண்பாவில் அத்துணை எளிதாக அமைக்க இயலாது. அமைக்க முடிந்தாலும் அக்கருத்தை சுவைபட சொல்ல முடியாது. சொற்சுவையும் பொருட்சுவையும் பொலிய குறள் வெண்பாவினை கையாண்டு வெற்றி கண்டவர்கள் ஒரு சிலரே. உமாபதி சிவம் அவர்களில் ஒருவராக திகழ்கிறார். சொல்லுகிற பொருளுக்கு சுவையூட்டுவன ஓமை, உருவகம் முதலிய அணிகளாகும். திருவருட்பயனில் இத்தகைய அணி நலன்களை நிரம்ப காணலாம். சொல்லுகிற பொருளுக்கு சுவையூட்டுவன ஓமை, உருவகம் முதலிய அணிகளாகும். திருவருட்பயனில் இத்தகைய அணி நலன்களை நிரம்ப காணலாம். கூகையினுடைய கண் இயல்பு கூகையினுடைய கண் இயல்பு அனைவருக்கும் தெரிந்தது. அதற்கு பகலிலும் கண் தெரியாது. திருவள்ளுவர் கூகையை ஓமையாக எடுத்தாண்டுள்ளார். பகல் வெல்லும் கூகையை காக்கை என்று கூறி காலம் மறிதலை வலியுறுத்தினார். உமாபதி சிவம் வேறொரு வகையில் இப்பறவையை ஓமையாக பயன்படுத்துகிறார். திருவருள் ஒளியில் இருந்தும் அதனை தெரிந்து கொள்ள மாட்டாமல் ஆணவ இருளில் அழுந்தி இருக்கும் ஆன்மாவின் நிலை கூகையின் கண் போன்றது என்கிறார். 5 உறுப்புகளையும் ஓட்டினுள் அடக்கிக் கொள்ளும் ஆமையை போல ஞானிகள் இருப்பர் என்று அவர் கூறியிருப்பது திருக்குறளை நினைப்பிக்கும் மற்றொரு ஓமையாகும்.
இருக்கக்கூடிய ஒப்பு ஓமைகளை நம்முடைய ஐயா அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். அதிலே ஆந்தை ஒரு ஒன்று, ஆமை ஒன்று, அந்தைக்கு பகலிலே கண்டறியாது என்று நாம் எல்லோரும் படித்த விஷயம்தான். அதை திருக்குறளிலே காலமறிதல் என்கின்ற அந்த பகுதியிலே, அதை இனித்தான் நாங்கள் படிக்கப் போகிறோம், பொறுப்பாளிலே வரும். ஒருவன் வெற்றி பெற வேணுமானால் இடமறிதல், காலமறிதல், வலியறிதல் என்று மூன்று விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுவார். இதிலே இந்த காலமறிதல் சொல்லுகிற பொழுது, ஆந்தை காகத்தை விட பலமுள்ள பறவை, காகத்தை விட பலமுள்ள பறவை ஆந்தை. ஆனால் ஆந்தையோடு பகல் நேரத்திலே காகம் போராடுமானால் அது வெல்ல முடியும். ஏனென்றால் இதற்கு கண்டறியாமல் நிற்கும் பகல் நேரத்திலே, அந்த நேரத்திலே மோதுகிற பொழுது புகையை காகம் வென்றுவிடும். ஆகவே காலம் அறிந்து போராடினால் சில நம்மை விட பலசாலிகளையும் வெல்ல முடியும் என்று திருவள்ளுவர் அந்த அந்த உவமையை எழுப்பார். சூரிய ஒளி இருக்கிற பொழுது கண்டறியாத நிலைமையை, ஆணவ வயப்பட்ட உயிருக்கு இறை தரிசனம் கிடையாத அந்த தன்மைக்கு இவர் உவமை காட்டுகிறார். மொத்தத்திலே உவமை பொருள் ஒன்று, உவமை ஒன்று, உவமை பொருள் வேறுபடுகிறது என்று எடுத்து காட்டுகிறார். அது போல ஆமையையும் இதே போல அவர் ஒருமையுள் ஆமை போல இந்த இடக்கன் என்று அங்கே வருகிறதை இங்கே இவரும் எடுத்து காட்டுகிறார் என்கிறார்.
திருக்குறளை போல திருவாசகத்திலும் நம் ஆசிரியருக்கு ஈடுபாடு மிகுதி. வெள்ளத்துள் நாவற்றுதல், எரியுறு நீர் என்பன திருவாசகத்திலிருந்து அவர் பெற்ற ஓமைகளாகும். திரிது மொழிதல் அணியை திருவள்ளுவரை போல இவரும் பற்பல இடங்களில் அமைத்துள்ளார்.
திரிது மொழிதல், அதாவது ரெண்டு திருவாசகத்திலே ஈடுபாடு உண்டு என்று சொல்லி ரெண்டு ஓமை காட்டுகிறார். வெள்ளத்துள் நாவற்றி என்று வருகிறது திருவள்ளுவர். அதாவது தண்ணீருக்குள்ளே நின்று கொண்டே தாகம் என்று சொல்லுகிற மலையினை பற்றி பேசுவார் வெள்ளத்துள் நாவற்றி. அதுபோல மற்றது என்ன சொல்லுகிறார்?
எரியுறு நீர் என்பன, எரியுறு நீர்.
எனக்கு அது சரியாக வரவில்லை, அந்த இடம் வருகிற பொழுது பார்ப்போம். இந்த உவமைகளை பயன்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார். அதுபோல திருக்குறளில் இருப்பது போல பிரிது மொழிதல் என்கின்ற அலங்காரத்தை பல இடத்திலே பயன்படுத்துகிறார். பிரிது மொழிதல் என்ற அலங்காரம் பற்றி நான் உங்களுக்கு முன்பு திருக்குறள் அந்த குறிப்பை வைத்துக் கொண்டு சொல்ல வந்த விடயம் இதுதான் என்று விளங்குவது. அப்படி அந்த குறிப்பால் சொல்லுகிற முறைக்கு பிரிது மொழிதல், ஒன்று சொல்ல வந்து வேறொன்று சொல்லிவிட்டு போவது. ஆனால் அது பைத்தியக்காரத்தனமாக இருக்காது, ஆழமாக இருக்கும். திருக்குறளிலே உங்களுக்கு தெரியும், வலியறுதல் என்ற அதிகாரத்திலே எல்லாரும் சொல்லுகிற ஒரு குறள் தான், பீலிவை சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் என்று ஒரு குறள் இருக்கிறது. இந்த குறளுக்கு ரொம்ப எளிமையான பொருள், பீலி என்றால் மயில் பீலி, சாகாடு என்பது வண்டியை குறிக்கின்ற வார்த்தை, வண்டி சாகாடு என்பது வண்டி. அதில் அந்த குறளை திருவள்ளுவர் என்ன சொல்வார் என்றால், மயிலிறகை கூட அளவுக்கு அதிகமாய் ஏற்றினால் அது வண்டியினுடைய இரும்பச்சை முறித்துவிடும் என்கிறார். இவ்வளவுதான். பீலிபை சாகாடும் அச்சிறும் அச்சு இரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயர், மயிலிறகை ஏற்றினால் கூட அளவுக்கு அதிகமாக ஏற்றுவாயானால் அது வண்டியினுடைய இரும்பச்சை முறித்தே. இது என்ன, இந்த உவமை என்ன சொல்றதுன்னா, மயிலிறகு ரொம்ப மென்மையானது, மிக மென்மையானது, வண்டியினுடைய அச்சு இரும்பச்சு மிக திண்மையானது. அதனால் அந்த மயிலிறகு கூட அளவுக்கு அதிகமாக ஏற்றப்படுமாக இருந்தால் இந்த அச்சு முறியும். இந்த குறளிலே திருவள்ளுவர் என்ன சொல்ல வந்தார் என்றார், மயிலிறகை பற்றியும் வண்டியை பற்றியும் சொன்னார் என்று சொன்னால் அது முடத்தனமாக போய்விடும். சொல்லப்படுகிற அதிகாரத்தை பார்த்தால் வலியறிதல் என்பது அந்த அதிகாரம், உன்னுடைய பலம் தெரிந்து கொண்டு எதிராளியை மோது. அதை நாங்கள் அங்கே படிக்கிற பொழுது பக்கத்திலேயே வரப்போறது படிக்க போறோம், அதிலே புரிந்து கொள்வோம். அது என்னவென்றால், அந்த மெல்லியதான விஷயம் என்பதற்காக இது வலியது என்று நினைத்து கொண்டு அதிகம் அதை தேடிக்கொள்ளாதே, தேடிக்கொண்டால் அதனாலே உனக்கு அழிவு ஏற்படும் என்பதிலே திருவள்ளுவர் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், அந்த புனித மொழிதல் மூலம் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ பலசாலியாக இருக்கிறாய் என்று நினைத்து கொண்டு பலையினர்களுடைய பகையை தேடிக்கொண்டே போனார். அது பெரும்பாலும் எல்லாரும் செய்கிற ஒரு வேலைதானே பாருங்கள். அதாவது நாம் பலசாலியாக இருக்கிறோம், ஒரு ரொம்ப பலையினமானவன் மோதப்படுறான், இவன் என்ன பலையினந்தான், பலையினமானவன் தானே, இவனாலே நமக்கு என்ன செய்ய முடியும் என்ற நினைப்பில் அவனுடைய பகையை தேடினால், அந்த பகை அப்படி பகைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக 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 அது பரிமளகர் ரொம்ப அழகா ஒரு எழுதுவார், அந்த பகையாளிகள் எல்லாரும் ஒரு நேரத்திலே ஒன்று சேர்ந்தால் உன்னுடைய பலத்தை அது முடிக்கும். தனித்தனியே நோக்குகிற பொழுது நீ பலசாலி, அவர்கள் எல்லாம் தொகுத்தால் ஒன்றாக தொகுந்தார்கள் என்றால் உன்னை விழுத்தி விடுவார்கள். இதை சொல்வதற்காகத்தான் மயிலறையையும் அளவுக்கு அதிகமாக ஏற்றினால் அச்சு முறையும் என்று சொல்லிவிட்டு விடுவார். இதிலே வலியுறுதல் பற்றிய ஒரு செய்தியும் இல்லை, உண்மை மட்டும் நிற்கிறது. அதன் வாடகாக சொல்லப்படுகிற உண்மையை நாம் புரிந்து கொள்கிறோம். இப்படி சொல்வதற்கு புரிந்து முடிதல் என்று பெயர். ஒன்றை சொல்ல வந்துவிட்டு இன்னொன்றை சொல்லிவிட்டு போதல். அந்த அலங்காரத்தை உமாவதி சிவாச்சாரியாரும் பல இடத்திலே பயன்படுத்துகிறார் என்கிறார் நம்முடைய ஆசிரியர்.
ஆற்றாமை, இரக்கம், சினம், நகை முதலிய உணர்ச்சிகள் தோன்ற கூறி செல்லும் இடங்கள் திருவருட்பயனில் உண்டு. உயிர்கள் படும் துன்பத்தை கண்டு அந்தோ அருள் தெரிவது என்று என இறங்கி கூறுவார். திருவருளை பற்றி கவலை கொள்ளாமல் உலகியலில் கழிக்கின்ற உயிரின் போக்கை கண்டு சினந்து இந்த உயிர்க்கு வீடு என்ன வேண்டு கிடக்கிறது என்பார் போல வெற்றுயிர்க்கு வீடு மிகை என்பார். இந்த உயிரை போய் சித்து என்று அழைக்கிறார்களே, இது நல்ல வேடிக்கை என்று நகைத்து கூறுவார். இந்த உயிர் பேராற்றல் உடையதுதான் என்று புகழ்வது போல பழிப்பார். இப்படி
என்னோ செயல் என்று ஒரு குரல் வரும். கண்டவற்றை நாளும் கலங்கி கனவில் கலங்கியும் இந்திரர்களுக்கு என்னோ செயல். ஒன்றை பார்த்து கனவிலே அதை வேற விதமாக உணர்கிற இந்த உயிருக்கு என்னதான் ஒரு கட்டித்தனம் இருக்கிறது என்று சொல்ல வருகிற குரல். அந்த குரல் வருகிற பொழுது அதை விரிவாக படிப்போம். திருந்திரள் என்பார், இவ்வளவு வலிமையான இந்த உயிருக்கு என்பார். அது என்னென்றால் ஒரு ஒரு கிண்டல் பண்ணுகிற வேலை. முற்றாக படிப்பிலே மக்காக இருக்கிற பையனை பார்த்து ஆ கெட்டிக்காரன் வா என்று கூப்பிடுவது போல ஒன்றுமே வலிமை இல்லாமல் இருக்கிற இந்த ஆன்மாவை திருந்திரள் என்று சொல்லி ஒரு நையாண்டி பண்ணுகிற தன்மையும் அவரிடம் இருக்கிறது என்கிறார்.
இப்படி உணர்ச்சி ததும்ப கூறும் மொழி நடை உமாபதி சிவத்திற்கு கைவந்தது. திருவள்ளுவரின் நடையை நினைவூட்டுவது. சைவ சித்தாந்த பொருள் அனைத்தையும் 100 குறட்பாக்களை தொகுத்து கூறுகிற சிறந்த நூல் இது. சாத்திர நூல்களுள் பெரிதும் பயிற்சியில் உள்ள நூலும் இதுவேயாம். இந்நூலின் சிறப்பு கருதி அறிஞர் பலர் இதற்கு உரை கண்டுள்ளனர். இந்நூலை முறையாக பயில்கின்றவர் சித்தாந்த பொருளை ஒருவாறு முற்ற உணர்ந்தவர் ஆவார். இதோட இந்த நூல் முகம் முடியுதுங்க.
நூலுக்கு மேலோட்டமான அதனுடைய தன்மையை விளங்கப்படுத்துவதான ஒரு முறையை செய்திருக்கிறார் நம்முடைய உரையாசிரியர்.